ராதே கிருஷ்ணா. மார்கழி மாதம் 28ஆம் நாள், திருப்பாவை 28வது பாசுரம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உண்டன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பரையேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அந்த வினயத்தோட சுவாமியிடத்துல பிரார்த்திக்கிறார். பல சந்தர்ப்பங்கள்ல நாம பிரார்த்தனை பண்றோம். சரியா சொல்லணும், எல்லா சமயத்திலுமே பிரார்த்தனை பண்றோம். சில சமயங்கள்ல நடக்கிறது, பல சமயங்கள்ல நடக்கிறது இல்லை. சில சமயங்கள்ல வினயத்தோட ஆத்மார்த்தமா பிரார்த்திக்கிறோம். பல சந்தர்ப்பங்கள்ல வினயம் இல்லாமல் அகம்பாவத்திலே பிரார்த்திக்கிறோம். பகவானிடத்திலே வினயம் வேணும் நமக்கு. சாதாரணமாவே வினயம் நல்லது, அதுவும் பகவானிடத்துல வினயத்தோட இருக்கணும். ஏன்னா அவன்தான் நமக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுக்கிறான். நம்ம கேட்காததெல்லாம் கூட நடத்தி தரக்கூடிய பலவான் பகவான். அப்ப ஆண்டாள் சொல்ற, நான் ஒன்னும் தெரியாதவள். இது ரொம்ப அழகான ஒரு குணம். கிருஷ்ணா, உன்னுடைய கருணையை நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட நம்மள ஒப்படைக்கிறது. நம்மள ஒப்படைச்சுடணும். நீ வந்து உன் பொறுப்புல உன்னை வச்சுருக்கிற வரைக்கும் உனக்கு கஷ்டம். நல்லா ஞாபகம், எந்த ஒரு விஷயத்தையுமே கவனிச்சு பாரு. நீ உன் பொறுப்புல உன்னை பத்திரமா வச்சுக்கிற வரைக்கும் கஷ்டம்தான். அதே நீ உன் வாழ்க்கைய, உன் உடம்ப, உன் மனச, உன்னுடைய நேரத்தை கிருஷ்ணன் பொறுப்புல விட்டுட்டே வச்சுக்கோயே, அப்ப விஷயமே தனி. இந்த சத்சங்கமே நீ கேட்கிறாய், கிருஷ்ணன் பொறுப்புல படைச்சிட்டு நீ பாட்டுக்கு சத்சங்கம் கேட்கிறாய். அடுத்து என்ன விஷயம் சொல்ல போறேன்னு உனக்கு தெரியாது, ஆனா சுகமா இருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா, சத்சங்கத்துக்கிட்ட நீ உன்னை பொறுப்பா ஒப்படைச்சுட்ட. எப்படி நல்ல தூக்கத்துல உன்னை நீ ஒப்படைச்சுடுறியோ, அதுபோல பகவானிடத்துல நீ உன்னை ஒப்படைக்கணும். இதுதான் ஈஸி, இதுதான் ரகசியம். 14 வருஷம் பரதன் அயோத்தியாவை ராஜ்ய பரிபாலனம் பண்றான். அமக்கலமா ராஜ்ய பரிபாலனம் பண்றான். ஏண்டா அப்படின்னா, இது ராமனுடைய ராஜ்யம், ராமனுடைய பாதுகை தான் இதற்கு ராஜ்யாதிபதி, நான் பாதுகாதாசன் அப்படின்னு அந்த பாவத்துல அழகா இருக்கார். அதனாலேயே சுகமா இருக்கு, பரதனுக்கும் சரி அயோத்தியாவுக்கும் சரி. அப்ப அது போல உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் மனசையும் உன் உடம்பையும் உன் நேரத்தையும் உன் ஆசைகளையும் கிருஷ்ணனிஷ்டமாக ஒப்படைச்சுடு. எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா கிருஷ்ணா அப்படின்ற அந்த ஒரு புத்தியை நீ வளர்த்துக்கணும். நீ பகவான் கிட்ட ஒன்னும் தெரியாதுன்னு போய் நின்றுட்டா உலகத்துல உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஞானிகள்னு பல பேரை சொல்றோம். இப்ப பகவானே எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு விட்டுடுறா, பகவான் அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடுறான், அவளுக்கு உலகம் எல்லாம் சாதாரணமா புரிஞ்சுடு. நன்னா ஞாபகம், நீ உலகத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா நீ பகவானிடத்துல உன்னை ஒப்படைச்சிடு. சரியா? ஆண்டாள் ஒரு மாட்டுக்காரியாவே இந்த பாசுரம், எல்லா பாசுரமும் அப்படிதான் சொல்றாரு. இந்த பாசுரத்துல இந்த ஆயர் குலத்துக்கு கிடைச்ச பெரிய பாக்கியத்தை பத்தி பேசுறா. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். அது மாடு மிக காட்டுக்கு போவா இல்லையா, மனிதர்கள் முன்னாடி போக பின்னாடி மாடு வராது. மாடுகள் முன்னாடி போக பின்னாடி மனுஷா போவோம். மனுஷா ஆறறிவு படைச்சவா தானே, மாட்டுக்கெல்லாம் அத்தனை அறிவு கிடையாது இல்ல. அது பின்னாடி போய் யாரா போவாளா? அவ்வளவுதானா இவாளுக்கு அறிவு? நான்டா சொல்றா, எங்களுக்கு அறிவு அவ்வளவுதான்டா, இவ்வளவுதான். அந்த மாட்டுக்கு பின்னாடி போவோம், அது எங்க மேயறதோ அது பின்னாடி நாங்களும் போவோம். அது எங்கேயா உட்கார்ந்தா நாங்களும் உட்காருவோம். மாடு எந்த பக்கம் புல் மேயறதோ அந்த பக்கமா உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிடுறது கூட இப்படி உட்காந்து சாப்பிடணும், இந்த விதத்துல சாப்பிடணும், அதெல்லாம் தெரியாது. ரொம்ப பசிச்சதுன்னா இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இன்னைக்கு சாப்பிட்ற இல்லையா, அந்த மாதிரி கையில ஆகாரத்தை வச்சு அப்படி சாப்பிட்டுட்டே மாடுகள் பின்னாடியே போவோம். அவ்வளவுதான், திரும்பி சாயங்காலாசனம் மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு ஆற்றுக்கு வரும். சரி, ஆற்றுக்கு வந்தாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பயும் கூட மாட்டுக்கு தண்ணி காட்டணும், மாட்டுக்கிட்ட பால் கறக்கணும். அதாவது மாடை பத்திய சிந்தனையை தவிர வேற ஒரு சிந்தனை எங்களுக்கு இல்லை. கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துண்போம், அறி ஒன்றும் இல்லாத ஆய்க்குளத்து. மாடு புல்லு மேயும், நாங்கள் கொண்டு போன ஆகாரத்தை சாப்பிடுவோம், மாடு மேய்ஞ்சதை அசைபோடும், நாங்க நடந்த விஷயத்த அசைபோடுவோம். இவ்வளவுதான்டா கிருஷ்ணா, இப்படிதான் எங்கள் வாழ்க்கை போயின்னு இருக்கு வச்சுக்கோயே. அவ்வளவுதான், அறி ஒன்றும் இல்லாத ஆய்க்குளம். ஏன்னா ஓரறிவா இருக்கணும் இல்லையா, அறிவுலயே ஓரறிவு, ஈரறிவு, மூணறிவு, நாலறிவு, அஞ்சறிவு, ஆறறிவு அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு அறிவு ஜாஸ்தி ஆகும். ஒவ்வொரு சரீரத்துக்கு, மிருக சரீரம், பட்சி சரீரம், ஸ்தாவர சரீரம், அதுக்கேத்த மாதிரி அறிவு மாறுறது. ஆண்டாள் சொல்றா, அந்த மாதிரி ஓரறிவும் இல்லை, இடக்கை வழக்கை தெரியாத ஆயர் கூட்டம். எது இடதுகை எது வலதுகைன்னு கூட பாகுபடுத்தி பார்க்க தெரியாத அளவுக்கு நாங்க முட்டாளா இருக்கோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறி ஒன்றும் இல்லாத ஆய்குளத்து. சாதாரணமாவே வீட்டிலேயே யாராவது ஒழுங்கா படிக்கலன்னா, நீ மாடு வைக்க போ அப்படின்னு திட்டுவா பெரியவாள்லாம். அது ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்றது வழக்கம். ஆண்டா சொல்ற அது மாதிரி உருப்படாதவன் எல்லாம் செய்யக்கூடிய காரியத்தையே வாழ்க்கையுடைய ஜீவிதமா பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறி ஒன்றும் இல்லாத ஆய்குளத்து. அது இந்த மாட்டுக்காரன்லாம் பார்க்கணும், ரொம்ப அப்படி பசு நொறுக்கு தீனி தின்னம்னா அந்த புண்ணாக்கி எடுத்து வாயில போட்டுப்பா. நிறையவே பார்க்கலாம், அந்த மாட்டுக்கு புண்ணாக்கெல்லாம் அப்படி எடுத்து வைக்கிறானா கூட வாழும் கொஞ்சம் வாயில போட்டுப்பா, நல்லா டேஸ்டா இருக்கும் வேற நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்டயே கேட்டிருக்கேன் நான். அவ்வளவுதான், வாளுக்கு மாட்டுடைய ஆகாரம், மாட்டை குளிப்பாட்டுறது, மாட்டை குளிப்பாட்டுவா அந்த ரெக்கோல பிரஷ் மாதிரி வச்சுட்டு, அதை நாலு தேய் தேய்ப்பா, அப்புறம் வாழும் முதுகு அப்படி சொரிஞ்சுப்பா, மாடும் குளிக்கும் இவாளும் குளிப்பா. இவ்வளவுதான், பெருசா ஒரு எதுவுமே தெரியாது வாளுக்கு. அதனால ஆண்டாள் சொல்ற, கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறி ஒன்றும் இல்லாத ஆய்குளத்து. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய. இந்த ஆயர் குளத்துக்கு கிடைச்ச ஒரே ஒரு புண்ணியம் என்ன தெரியுமா, நீ எங்க கூட்டத்துல பிறந்தாய் அப்படின்ற ஒரு காரணம்தான். எங்களுக்கு வேற ஒரு பெருமையும் வேற ஒரு பலமும் வேற ஒரு சக்தியும் வேற ஒரு சொத்தும் கிடையாது. நடா சொத்து உங்ககிட்ட இருக்கு, நான் கிருஷ்ணன், எங்க குலத்தை சேர்ந்தவன், எங்க மாட்டுக்காரவைய, அவ்வளவுதான். ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே அப்படின்றா திருக்கோளூர் பெண் பிள்ளை. கிருஷ்ணனுக்கே தான் மாட்டுக்காரன் 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 இதே ஸ்மரணதானா இருக்கு. அதனாலதான் குருக்ஷேத்திர யுத்தத்துல கூட டெய்லி யுத்தம் முடிஞ்சவன் இந்த பையன் என்னதான் பண்றான் பார்க்கலான்னு பீஷ்மர் தேடிட்டு வரும்பொழுது, ஆச்சரியமா ஜோரா இந்த பகவான் குதிரைகள் எல்லாம் நன்னா தனவு தைரியத்தை சுருஞ்சி விட்டுண்டு அதை குளிப்பாட்டின் இருக்கான். அந்த மாட்டுக்காரனுடைய சுபாவம் மாற மாட்டேங்கிறதான் கண்ணனுக்கு. அப்ப அந்த மாடு அவ்வளவுதான் எங்க வாழ்க்கை, இதுக்கு மேல ஒன்னும் தெரியாதுடா. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறி ஒன்றும் இல்லாத ஆய்குளத்து. உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். எங்களுக்கு புண்ணியம் நாங்க சம்பாதிக்கல, நீயா வந்து எங்கள் குலத்தினில் பிறந்ததுனாலே வந்து வாய்ச்சது. அது வந்து வேற என்ன சொல்ல முடியும் எங்களுக்கு, இதுதான் பெரிய பாக்கியம், இதுதான் பெரிய ஜாக்பாட். இதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. பாண்ட் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி கிருஷ்ணா நீ இந்த யாதவ கூட்டத்துல பிறந்ததுனாலேயே இதுக்கு ஒரு ஏற்றம் வந்துடுச்சு, இல்லாட்டி இந்த யாதவ குலத்துல யாரா மதிப்பாளா. மாட்டுக்காரன்லாம் ஆத்துக்குள்ள கூட சேர்க்க மாட்டான், கொள்ள பக்கமா வந்துட்டு கொள்ள பக்கமாவே போயிடுவான். அவ்வளவுதான், அவளுக்கு ஏதோ பொங்கலுக்கு கொடுப்பா, தீபாவளி கொடுப்பா, அவ்வளவுதான். அதனால பிரபு உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையும். இந்த ஒரே ஒண்ணுதான் எங்களோட பலம் கிருஷ்ணா. எங்களுக்குன்னு பெரிய சாஸ்திர அறிவு இல்லை, எங்களுக்குன்னு பெரிய புத்தி சாதுரியம் இல்லை, எங்களுக்குன்னு விதவிதமான தியானம் தவம் பண்ணக்கூடிய விஷயங்களும் தெரியாது. மாடை மேய்க்கிறது, மாடு பின்னாடி போய் சாப்பிட்றது, மாட்டை குளிப்பாட்டுறது, மாட்டோட தூங்கிறது, மாடோட எழுந்துக்கிறது, மாட்டுக்கு தண்ணி காட்டுறது இவ்வளவு நான்டா கிருஷ்ணா, அதனால நாங்கெல்லாம் வந்து வேற ஒண்ணுமே பண்றது இல்லை, ஆனாலும் எங்களுக்கு நிறைய அனுகிரகங்கள் கிடைக்கிறது. இந்த மாட்டுக்கார பசங்கள்லாம் அழகா டெய்லி காட்டுக்கு போவா பிருந்தாவனத்துல கண்ணனோட மாடு மேய்க்க, அதுல அகாசுர வதம் பகாசுர வதம் இதெல்லாம் பகவான் பண்ணுவான். பண்ணி முடிச்சோடன தேவர்கள்லாம் அங்கேருந்து பூ போடுவா. இந்த குழந்தைகள்லாம் வந்துட்டாடா வாழ்க்கிற வேலையே கிடையாது தேவ பசங்களுக்கு, எப்பப்பா எதையானும் பண்ணுவானா பூ போடலாமான்னு காத்து நிலையதா பாரு அப்படின்றான். சமயத்துல யாராவது புதுசு புதுசா பசங்க எல்லாம் வருவாளா, சொந்தக்கார பசங்க எல்லாம் வருவாளா வெளியூர்ல இருந்து, அவள் ஐசிட்டு காட்டுக்கு வருவாளா பிருந்தாவன காட்டுக்கு. கண்ணன் ஏதாவது லீட பண்ணிட்டான்னா உடனே ஆகாசத்துல இருந்து பூ விடு. உடனே இந்த பிருந்தாவனத்துல கண்ணனோட இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு சொல்லுவாடா, பயந்து போயிட்டா பயப்படாத, இதெல்லாம் அப்பப்ப நடக்கும் இந்த ஊர்ல. யார் யாரும் இருக்காடா, யார் யார் இருப்பாடா, நாலு தலையோட ஒரு ஆள் இருப்பாரு, மூணு கண்ணோட ஒரு ஆள் இருப்பாரு, உடம்பு முழுக்க கண்ணோட ஒரு ஆள் நிற்பாரு, ஒருத்தருக்கு யானை முகம் இருக்கா, ஒருத்தன் கையில வேது வச்சிருக்கானா, மூணு லேடிகள் ஸ்ரீகள்லாம் கூடி கூடி பேசிட்டு இருக்காளா, இவாளுக்கு இதே வேலைடா, எப்பப்பாரு இந்த கிருஷ்ணனோட பூ போடுறதே வேலை, எங்களுக்குலாம் பார்த்து பார்த்து போர்டுச்சது, இப்போ அவளைதான் நாங்க பாக்குறது, இல்லைன்னா அவன் எங்களையே பார்த்துட்டு இருக்கா, வெக்கமா இருக்கு, என்ன திட்டினாலும் போக மாட்டேங்கிறா தெரியுமா அப்படின்னு 30 கோடி தேவர்களை சல்லிசா பார்த்து பேசுறாள் அந்த குழந்தைகள். அதனாலதான் பிரம்மதேவன் முதற்கொண்டு அத்தனை பேருமே அகோபாகியம் அகோபாகியம் நந்த கோப விரஜௌகசாம் என்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். இந்த நந்தகோகுலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆயர் பசங்கள், இந்த ஆண் பிள்ளைகள் பெற்ற பாக்கியத்தை என்னன்னு சொல்லுவேன், சனாதனமான பூர்ணமான ஆனந்த ஸ்வரூபியான பரபிரம்மம் இவாளுக்கு ஃப்ரெண்டா இருக்கே, அப்பேற்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவாளுக்கு கிடைச்சிருக்கு, அகோபாக்யம் அகோபாக்யம் அப்படின்றார் பிரம்மதேவர். அப்ப அதனால ஆண்டாள் சொல்றான், இந்த பாக்கியம் எல்லாம் எங்களுக்கு ஒன்னால் தானே கிடைச்சது, இந்திரன் மழைய கொற்றான், நீ கோவர்ணகிரிய மலையை தூக்கிட்டு நின்னாய், எதுக்காக உன் கூட்டத்தை சேர்ந்தவாளுக்கு ஒன்னா இடப்படாதுதானே, அப்ப உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடைய காளிய நிறுத்தின மாடி காளியனை நிறுத்தின எதுக்காக, ஐயோ எங்க ஆயர் கூட்டம் இந்த மாடுகள் இந்த கண்ணுக்குட்டிகள் இந்த குழந்தைகள் கஷ்டப்படுறாள்தான் இவ்வளவும் பண்ணாய், அழகா ராசம் ஆடினாய், எங்களுக்கெல்லாம் ராசம் ஆடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு, உன் கூட்டத்துல ஒருத்தி உன் மேல ஆசை வச்ச ஸ்திரீ குழந்தைகள்னு அவளோட ராசம் ஆடினாய், அத்தனை பேரையும் வைகுண்ட லோகத்துக்கு அழிச்சிட்டு போய் காட்டினாய், எதுக்கு என்னோட ஜனங்கள் குக்கிராமத்திலேருந்து யாராவது நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் ஃபாரின்லாம் போயிட்டு வர வச்சுக்கோங்களேன், அவ அப்பா அம்மா சொந்தக்காரெல்லாம் பெரிய பெரிய மால் இல்லாட்டி பெரிய ஊருக்கு வெளியூருக்கு எல்லாம் ஃபிளைட் லைஷன் போடுற அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன் அப்படின்னா எங்க அப்பா அம்மாலாம் அவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா, இந்த காட்டுல மேட்லயும் வேலைய ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணிருக்கா, அவளால தான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், அவளுக்கு தான் எல்லாம் காட்டணும்னு சொல்லி பெருமையா உலகம் முழுக்க சுத்தி காட்டுவா. அது போல இந்த கண்ணனுக்கு ஒரு பெரிய பெருமை எதிரா அப்படின்னா இந்த ஆயர் கூட்டத்துக்கு இதெல்லாம் காட்டுறதுதான், அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. அதனால ஆண்டா சொல்றா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம், அதானே எங்களுக்கு வேணும். பகவான் மதுராவுக்கு போறான், அழகா அங்க கம்சன் எல்லாம் வதம் பண்றான், மதுரா வீதிகள்ல தான் வளம் வரான். அப்ப மதுராவில் இருக்கக்கூடிய நகரத்து பெண்கள்லாம் சொல்ற, அச்சா இந்த கோபிகள்லாம் என்ன பாக்கியம் பண்ணிருக்காடி, இவனோட டெய்லி ஆடிண்டு பாடிண்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தா கொடுத்துண்டு ராசம் ஆடிண்டு, என்ன இருந்தாலும் கோபிகைகள் கோபிகைகள் தான் அப்படின்னு புலம்பினாளாம். நிஜமாவே ஏவம் பக்திஹி சகல புவனே நான் ஈக்ஷிதா நான் சுதாவா அப்படின்னு நாராயணியத்துல நாராயண பட்டத்ரீ சொல்றார். இப்படி ஒரு பக்தி கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை, கோபிகாபியோ நமோஸ்துதே அப்படின்ற, கோபிகளுக்கு நமஸ்காரம் அப்படின்ற. அப்ப ஆண்டாள் சொல்றா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும், கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். நம்மாழ்வார் சொல்றார், அதர்கவியாழ்வார் கேட்கிறார், செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப நம்மாழ்வார் பதில் சொல்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்றார். இந்த ஆத்மா எந்த சரீரத்துல ஜீவிச்சிருக்கோ அந்த சரீரத்திற்குரியதான சுபாவம் குணம் அதனுடைய சுகதுக்க லாப நஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு அங்கேயே கிடக்கும் அப்படின்றார். அந்த மாதிரி இந்த கோபியர்கள் கோபர்களுக்கு என்னடா பாக்கியம்னா, அத்தை தின்று கிருஷ்ணனை தின்று பிருந்தாவனத்தையே கிடக்கிறா, எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா, பரபிரம்மத்தை தின்னுண்டு பிருந்தாவனத்துல கிடக்கிறதானே உச்சிதம், இதை விட வேற உலகத்துல வேற என்ன வசதி உண்டு. அதனால ஆண்டாள் சொல்றா, ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, ஐயோ நாங்க முட்டாளாச்சே, எங்களுக்கு நீ கடைச்சுட்டியே, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நம்மளும் அப்படிதான், நமக்கும் மாட்டுக்கார கூட்டத்துக்கு ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசமே கிடையாது. மாட்டுக்கார கூட்டம் மாடு கண்ணுக்குட்டி அப்படி அலையிறது, நம்ம எல்லாம் மொபைல் போன் லேப்டாப் இப்படி அலையணும், அவ்வளவுதான். வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அட்லீஸ்ட் சவாலாவது உயிருள்ள ஜீவன்களோட பழகலாம், நம்ம உயிரில்லாத மிஷின்களோட வாழ்ந்து இருக்கோம். ரொம்ப வைத்தரசல் நிஜமாவே. உயிருள்ள விஷயங்கள்ல இப்ப எல்லாம் ஈடுபாடே இல்லாம போயிடுது. நமக்கே சமயத்துல உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு அச்சேதன வஸ்துக்களோட வாழறதுன்றது வாழ்க்கையா போயிடுச்சு. கொஞ்சம் உயிருள்ள ஜீவன்களோட வாழப்பழகு, இயற்கையோட வாழப்பழகு. ஆண்டாள் சொல்றா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உண்தன்னை பிறவி பெருந்தனை யாம் உடையோம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, அழகான ஒரு வார்த்தை சொல்ற ஆண்டாள். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், இதை வச்சுட்டுதான் ராஜாஜி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு எழுதினார். குறை ஒன்றும் இல்லை, கிருஷ்ணனுக்கு ஏதான குறை உண்டானா ஒரு குறையும் இல்லையா. குணத்துல குறை இல்லை, அழகுல குறை இல்லை, நினைத்ததை முடிக்கிறதுல குறை இல்லை, எதுலையுமே குறை இல்லை. இப்ப நமக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் பொழுது எவ்வளவு குறை சொல்றாய் நீ சொல்லு, அவளை குறை சொல்றாய், உன்னை குறை சொல்றாய், வாங்குற பொருளை குறை சொல்றாய், நேரத்தை குறை சொல்றாய், கரண்டை குறை சொல்றாய், டிவியை குறை சொல்றாய், எல்லாத்தையும் குறை. ஏன் பகவானையே குறை சொல்லிட்டு இருக்காய், குருவையும் குறை சொல்லிட்டு இருக்காய், குறைன்றது சாதாரணமா பேசிட்டு இருக்காய். கண்ணனுக்கு ஒரு குறை இல்லையாம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். என்னடா குறை இல்லைன்னா, இப்படி குறையுடைய மாட்டுக்கார கூட்டத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவனுக்கு ஒரு குறையும் சம்பவிப்பது இல்லையாம். நீ அழகா ஒரு தங்க நகைய வாங்கி நாய் கழுத்துல கட்டினாலும் தங்கத்துக்கு ஒன்னும் குறை கிடையாது, சரியா? அது பாட்டுக்கு இருக்குதான் அசையும். காகமோ குருவியோ இல்லாட்டி ஒரு நாயோ சொறி நாயோ கங்கையில தண்ணியை நக்கி குடிக்கிறதுனால உறிஞ்சு குடிக்கிறதுனால கங்கைக்கு தான் அபவித்திரம் வந்துருமோ? கிடையாது. அதுபோல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். நம்ம சரீரம் அழுக்குடம்பு எச்சில்வாய் மல மூத்திர மாமிச பிண்டம், இதுக்குள்ளேதான் கண்ணன் இருக்கான். அதனால கண்ணனுக்கு ஏதான குறை உண்டோ? கிடையவே கிடையாது. பன்றியபுரத்துல மனிதர்கள் இவ்வளவு குறைகளோட தான் போய் பாண்டரங்கனை தொடரா, அதனால பாண்டரங்கனுக்கு ஏதான குறை வந்துடுத்தோ? இல்லவே இல்லை. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கா, நிறைய ஜனங்கள் வரா, ஒவ்வொரு காலகட்டத்துல அங்க இருக்குவா, நீ போய் சத்தம் போடுவா, சண்டை போடுவா, இது ஏதானும் ரங்கனுக்கு குறை உண்டோ? கிடையவே கிடையாது. பலகந்த ஒரு காலகட்டத்துல ரங்கனுடைய கோவில் அப்படியே காவேரியில மணல் அப்படியே மூடி போயிடுத்து, ஆள் பூஜை பண்றதுக்கு கூட ஆள் இல்லை. அதனால ரங்கனுடைய பலம் குறைஞ்சதோ? கிடையாது. துலுக்கநாச்சியார் முகமதய ஸ்திரீ, அவள் ரங்கனோட ஐக்கியமாயிட்டா, அதனால ரங்கனுக்கு ஏதான குறை வந்துடுத்தோ? இல்லை. திருப்பானாழ்வார் ஹரிஜன் தான், அவர் ரங்கநாதனோட உள்ளேயே இருக்கார், அதனால ரங்கனுக்கு குறை வந்துடுத்தோ? இல்லை. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல எத்தனையோ பேர் ஸ்ரீரங்கத்துக்கு மேல கொள்ளை யுத்தம் பண்ணி கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கா, நம்பெருமாள் பல பேர் எடுத்துட்டு போயிருக்கா, அதனால நம்பெருமாளுக்கு குறை வந்துடுத்தோ? இல்லையே. எந்த விதத்திலையும் அவருக்கு குறைன்றது சம்பவிக்கவே சம்பவிக்காது. அவன் ராமனா வந்து மனுஷனாக வாழ்ந்தாலும் குறை இல்லை, கிருஷ்ணா வந்து வெண்ண திருடி ஸ்திரீகளோட ஆடிப்பாடி மகிழ்ந்தாலும் குறையில்லை, 16108 பேரை கல்யாணம் பண்ணிண்டாலும் குறையில்லை, அவன் பிள்ளை பிரத்யும்னனை யாராவது தூக்கிட்டு போனாலும் அவனுக்கு குறையில்லை. எந்த விதத்திலையும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். இந்திரன் கிருஷ்ணன் அவமானப்படுத்தின 7 நாள் மழையெல்லாம் கொட்டி, அதனால குறை வந்து எடுத்து அவனுக்கு ஒரு குறையும் இல்லை, இன்னும் இன்னும் மரியாதை தான் கூறிடுத்து. பிரம்மதேவர் எல்லா குழந்தைகளையும் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுட்டா, அதனால கிருஷ்ணனுக்கு குறை வந்து எடுத்தா, அவனுக்கும் குறை வரல, அவனை சேர்ந்த யாதவ கூட்டத்துக்கும் குறை வராம பார்த்துட்டான் இல்லையா. தானே அத்தனை குழந்தைகளா அத்தனை கண்ணுக்குட்டிகளா அவ உடுத்தின்ற இந்த வஸ்திரங்களெல்லாம் மாறினான் அப்படின்னா அவனுக்கு குறை இல்லை, அதனாலே அவனை சேர்ந்தவருக்கு குறை இல்லை. ரொம்ப அழகா ஆண்டாள் சொல்றான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். அண்ணா ஞாபகத்துக்கோ, அந்த குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் உன்னோடு இருக்கான், சரியா? அப்புறம் உனக்கு எப்படி குறை? குறையே இல்லை, ஒரு குறையும் கிடையாது. நீ நல்லா இருக்க, நீ சௌக்கியமா இருக்க, உன் குடும்பம் ஜோரா இருக்கும், உடம்பு நன்னா இருக்கும், மனசு நன்னா இருக்கு, நீ நிம்மதியா இருக்க, எது வரைக்கும் நடந்ததெல்லாம் நல்லதுதான், இனிமேல் நடக்க போறதும் நல்லதுதான், அதனால குறை குறை குறைன்னு புலம்பாது. தைரியமா நிறையோட இருக்கு, எனக்கு ஒரு குறையும் இல்லை, பகவான் சௌக்கியமா வச்சிருக்கான், எனக்கு ஒரு வியாதியும் இல்லை, நான் ஆரோக்கியமா இருக்கேன், என் குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நிம்மதியா இருக்கோம், எனக்கு நல்லா பக்தி வர்றது, எனக்கு நிறைய நாமஜபம் குறையில்லாம வர்றது, இப்படி யோசிக்க பழகு. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, 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 இதையே நினைச்சிட்டு வாயா, அப்ப எல்லா குறையும் தானா போயிடும். குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, ரெண்டு அர்த்தம் உண்டு. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னா கோவிந்தனுக்கு ஒரு குறையும் இல்லை. இது நீ கொஞ்சம் மாத்திட்டு, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லடா கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லடா கோவிந்தா அப்படின்னா குறை ஒண்ணுமே இல்லை, குறை ஒண்ணுமே இல்லை, குறை ஒண்ணுமே இல்லைன்னா உடனே கோவிந்தன் ததாஸ்து 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 அப்படியே நடக்கட்டும் அப்படின்னா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. என்ன குறை இருக்கு சொல்லு, கை கால் நல்லா தானே இருக்கு, சாப்பிட்றதுக்கு வாய் இருக்கு, பேசுறதுக்கு வாய் இருக்கு, நினைக்கிறதுக்கு மனசு இருக்கு, நடக்கிறதுக்கு கால் இருக்கு, காரியம் செய்யறதுக்கு கை இருக்கு, பார்க்கறதுக்கு கண் இருக்கு, கேட்கறதுக்கு காது இருக்கு, இதை விட வேற என்ன ஒண்ணு, இதெல்லாம் இல்லாத பல பேர் இருக்கு, அவளே எங்களுக்கு குறை ஒன்றும் இல்லைன்ற. இப்ப நீ சொல்ல வேண்டாமா, நீதான் பார்த்து கேட்டு நடந்துக்கணும் ஒழிய, உடனே பகவான் மேல பழி போட, பகவான் ஏந்தா அப்படி பண்றான்னு தெரியல, பகவான் ஏந்தாவது கிருப பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியல, பகவான் ஏந்தான்னு இப்படி ஜாகிரதை பெறான், அவன் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான், நீ ஒத்துழைச்சா போதும். அதனால ஆண்டாள் சொல்றா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா சொல்லிட்டு அழகா சொல்றா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ரொம்ப அழகா சொல்றா, கிருஷ்ணா உனக்கும் எங்களுக்கும் உள்ளதான சம்பந்தம் ஒரு நாளும் விட்டு போகாது, நீ நினைச்சாலும் இதை அறுத்துண்டு போக முடியாது, நாங்க நினைச்சாலும் வேண்டான்னு ஒதுக்க முடியாது, வேற யாராவது நினைச்சு இதை அழிச்சிடணும் நினைச்சாலும் நடக்காது. அப்ப இப்படி ஒரு ஸ்ட்ராங் பாண்டேஜ் நமக்கும் கண்ணனுக்கும் உண்டு. ஆண்டாள் சொல்றா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. முடியாதுராப்பா, நான் எங்க இருந்தாலும் உன்னோட சம்பந்தம் எனக்கு உண்டு, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னோட சம்பந்தம் எனக்கு உண்டு, நான் உன்னையே மறந்தாலும் உனக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் உண்டு. சரியா, ராத்திரி எல்லாம் நம்ம தூங்குறோம், தூக்கத்துல பகவான ஞாபகம் வச்சுட்டா தூங்குறோம், கிடையவே கிடையாது. ஆனாலும் கிருஷ்ணா உனக்கும் எனக்கும் நிச்சய சம்பந்தம் உண்டு, காமத்திலையும் இல்லாட்டி கோபத்திலையும் இல்லாட்டி பயத்திலையும் இல்லாட்டி பாசத்திலையும் கண்ணனை ஞாபகமே வச்சுக்கிறதுல. டிவி பார்க்கும்போது கண்ணன் ஞாபகம் இருக்கானா இல்லையே, யாருக்கிட்டயா ரொம்ப பிடிச்ச வேண்ட மொபைல் போன் பேசும்போது கண்ணன் ஞாபகம் இருக்கானா இல்லையே, சங்கீதத்தை ரசிக்கும் போது கண்ணன் ஞாபகம் இருக்கானா இல்லையே, நல்ல ருச்சியான பதார்த்தங்களை சாப்பிடும்போது கண்ணன் ஞாபகம் இருக்கானா இல்லையே இல்லையே அப்படின்னு ஆமா தலையாடப்பட இருக்கணும்னு அர்த்தம். ஆமா எனக்கு இன்னும் நிறைய கண தியானம் வரணும் அப்படின்னு நினைக்கணும். அப்ப அவ்வளவு உயர்ந்ததான அந்த கண்ணன், எந்த விதத்திலையும் குறை ஒன்றும் இல்லாத கண்ணனோடு நமக்கு நிரந்தர நித்தியமான மாற்ற முடியாத அழிக்க முடியாத குறைக்க முடியாத குறையாத பந்தம் உண்டு. நன்னா ஞாபகம், நீ குளிக்கும் பொழுது கண்ணனோட சம்பந்தம் உண்டு, உன் உடம்புல இருந்து மலமூத்திரங்கள் வெளில வரும்பொழுது கண்ணனோட சம்பந்தம் உண்டு, நீ ஆத்துக்கு தீட்டா இருந்தாலும் கண்ணனோட சம்பந்தம் உண்டு. அதனாலதான் திரௌபதி வெக்கப்படாம உறக்க கோவிந்தா புண்டரீ காங்கா ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தினான். கத்தின உடனேயே கண்ணன் ஓடி வந்து கிருபை பண்ணிட்டான், புரிஞ்சுதா? அதனால கண்ணனுக்கு தீட்டு கிடையாது, கண்ணனுக்கு ஜனனமும் இல்லை, கண்ணனுக்கு மரணமும் கிடையாது, அவன் எப்பொழுதுமே நிரந்தரமானவன், நித்தியஸ்வரூபி, ஆனந்த ஸ்வரூபி, அப்பேற்பட்ட ஆனந்த ஸ்வரூபி உன்னோட நித்தியமா நிரந்தரமா என்னைக்கும் இருக்கான். நீ எந்த சரீரத்துல இருந்தாலும் அவன் இருக்கான். ஜடபரதர் முதல்ல ஞானியா இருந்தார், அப்புறம் மான் மேல ஆசை வச்சு மானா பிறந்தார், ஆனா அப்பொழுதும் கண்ணன் அவருக்கு வழி காட்டினான், நீ மானா பிறக்க வேண்டியவன் இல்ல, உன் ஆசையினாலே மானா பிறந்தான்னு அப்பொழுதும் வழி காட்டினார். அடுத்த ஜென்மாவில ஒரு பிராமணனுடைய குழந்தையா பிறக்கிறார், அப்பொழுதும் கண்ணன் வழி காட்டினான், புரிஞ்சுதா? அப்ப உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நன்னா ஞாபகம், என்னைக்கானாலும் கிருஷ்ணனுக்கும் உனக்கும் சம்பந்தம் உண்டு, இது மாறாது மாறாது மாறவே மாறாது. இந்த ஒரு விஷயம் போதாதா நீ சந்தோஷமா வாழறதுக்கு, இந்த ஒரு விஷயம் போதாதா நீ உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு, இந்த ஒரு விஷயம் போதாதா நீ நிம்மதியா இருக்கிறதுக்கு, இந்த ஒரு விஷயம் போதாதா நீ திருப்தியா இருக்கிறதுக்கு, இதை விட வேற என்ன வேணும் ஆசைப்படுற சொல்லு. உனக்கு அவனுக்கு நிரந்தரமான சம்பந்தம் உண்டு, சத்தியம் ஆண்டாளே சொல்லிட்டா, இதுக்கு மேல வேற என்ன வேண்டும்? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை, நாங்கள்லாம் அறியாத பிள்ளைகள்ப்பா, ஒன்னும் விவரம் பத்தாது, என்னமோ சொல்ல நினைச்சு என்னமோ பேசி என்னமோ உளறி கொட்டுவோம். இந்த குழந்தைகள்லாம் பெருசா யோசிக்கும் பேசுறதுக்கு, எப்படியோ ஆரம்பிச்சிடும், எதையோ பேசி கடைசியில முடிச்சிடும், அதுக்கப்புறம் அதுவே வெக்கப்பட்டுக்கும். அந்த மாதிரி அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் அன்பிட மேல எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறதா கிருஷ்ணா, அன்புதான் உபசாரம் பண்றோம் நினைச்சுட்டு அபசாரம் பண்றோம், உனக்கு அதை கொடுக்கணும் எதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில எல்லாத்தையும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு அதை நாங்க சாப்பிட்டு இருக்கோம். கிருஷ்ண ஜெயந்தி கூட சீடை வாளுக்கு பிடிக்கும், அப்பா வாளுக்கு பிடிக்கும், முறுக்கு வாளுக்கு பிடிக்கும் பண்ற மொழியை கிருஷ்ணா உனக்கு பிடிக்கும் ஒன்றும் பண்றதே கிடையாதுடா. ஆத்துல மெனு கூட இவாளுக்கு இது பிடிக்கும், இன்னைக்கு இது பண்ணலாம், இன்னைக்கு இவ்வளவு காய்கறி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, நேற்றுக்கு மீந்து போனதை சாப்பிடலாம். எல்லா பிளானுமே எங்களை பேஸ் பண்ணி எங்களை சுத்தி இருக்கிறவாளை வச்சுட்டுதான் நாங்க தீர்மானிக்கிறோம், வெளியே உன்னை வச்சுட்டு தீர்மானிக்கலடா. அவ்வளவுதான் நாங்கெல்லாம் முட்டாள்கள்டா, அறியாத பிள்ளைகளா அன்பினால் அன்புடா. ஒரு அன்பு இருக்கிறதுனால பெருசா டெய்லி கோவிலுக்கு வரதில்ல, சமயத்துல சரி இன்னைக்கு உடம்பு முடியல லீவு போட்டுருவோம், ஆனா மனுஷாக்குதான் உடம்பு முடியலன்னா கூட பயந்து அடிச்சுட்டு எங்கேயாவது ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்துடுறோம், தலைவலிச்சா கூட அவளுக்கு வேண்டிய காரியத்தை பண்ணி கொடுத்துருவோம், தலைவலிச்சுட்டா சரி கோவில் போயிட்டுலாம்னு தோன்றதில்லை. ஏண்டானா உன் மேல அன்பு, நீ புரிஞ்சுப்பாயின்னு எங்களுக்கு என்ன தெரியும்டா கிருஷ்ணா. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. ஆரம்பத்துல நாராயணனையே நமக்கே பறை தருவான்லாம் சொல்லிட்டோம். ஆண்டா சொல்ற நாராயணன்ற பேரா சிறுபேர் அப்படின்ற பெரியவாச்சான் பிள்ளை. இப்ப எதிரா பெரிய பேர் அப்படின்னா கோவிந்தன், கோபாலன், மாட்டுக்காரன், யாதவன், இடையன், இதெல்லாம் தான் கிச்சாவுக்கு ரொம்ப பிடிச்ச, அதெல்லாம் தான் அவனுக்கு பெருமை சேர்க்கறதான். நாராயணன்றது சிறுபேரா, நாராயணன்றது வைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெயர். யாதவன், இடையன், கோபாலன், ராஜகோபாலன் அப்படின்னு சூப்பர். என் காரியத்தை வச்சு, என்னுடைய ரூபத்தை வச்சு, என் பழக்க முறையை வச்சுட்டு, என் குலத்தை வச்சு என்ன கொண்டாடுறாளே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பெருமையா. அதனாலே அவ்வளவு அழகா குழந்தைகள்லாம் பாருங்க, நீங்க அவ பேரை சொல்லி கூப்பிடறத விட அவளை நீங்க எப்பயும் செல்லமா கூப்பிடற மாதிரி கூப்பிடும்போது அவளுக்கு தனி சந்தோஷம். ரொம்ப உரிமை இருக்கிறவாளை தானே செல்ல பேர் வச்சு கூப்பிடும், உரிமை இல்லாதவாளதான் அவளுக்கு என்ன பேரோ அதை வச்சே கூப்பிடும். நாராயணன்னா பகவான் ரொம்ப வருத்தமா இருக்க, தூரத்தை வச்சுட்டேடி அப்படின்றான். அடே கிருஷ்ணா திருடு பயல நவநீத சோரா, மாலாய் திறந்த நம்பி மாலையே செய்யும் மணாளனே, ராதிகா ரமணா கோபிகா மணாலா அப்படின்னா ஐ ஹை ஹை ஜாலி அப்படின்றான் கிருஷ்ணன். அதனால ஆண்டாள் சொல்றா சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே, கோச்சிக்கப்படாது அனுகிரகம் பண்ணும்போது கோச்சிக்கப்படாது, சீரி அருளாதே இறைவா, நீதாண்டா இறைவன், நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். அழகா பறையின்ற கைங்கரியத்தை கொடு, கைங்கரியம்ன்ற பெயர்ல நீ உன்னையே கொடு, உன்னோட ஆனந்தமா இருக்கும். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனமும் சீரி அருளாதே இறைவா, நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். அப்ப கிருஷ்ணனோட உனக்கு நிரந்தரமான சம்பந்தம் உண்டு, சரியா, அவனுக்கு ஒரு குறையும் இல்லை, சரியா, நம்ம எல்லாம் முட்டாள்கள், சரியா, கிருஷ்ணன் கிருபை பண்ணணும், சரியா, இவ்வளவுதான். இதுக்கு மேல வேற என்ன தெரிஞ்சுக்க போற வாழ்க்கையில, இதுக்கு மேல வேற ஒன்னும் தெரிஞ்சுன்னு ஒன்னும் ஆ போறது இல்ல. இன்னிலிருந்து நீ முட்டாள், கிருஷ்ணன் குறை இல்லாதவன், அவனுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கு, இதையே ஞாபகம் வச்சுண்டு வாழ், சரியா. நானும் சரியா சரியான்னு கேட்டுருக்கேன், சரியா இல்லையா நீ தான் முடிவு பண்ணும், நீ முடிவு பண்ணாலும் முடிவான் சரிதான், அவ்வளவுதான். அழகா சொல்லுவோமா, கறவைகள் பின் சென்று காணும் சேர்ந்து உண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா, நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். அப்ப கிருஷ்ணனோட உறவு நிரந்தரம், அதை நினைச்சென்று நிம்மதியா வாழ். ராதே கிருஷ்ணா.